அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட இறைவனையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான தவறுகள் பாவங்களை விட்டும், சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் தன்னை பாதுகாத்து அல்லாஹ்வை அஞ்சி தன்னுடைய உலக வாழ்வை விடவும் மௌத்துக்கு பொருளுள்ள வாழ்வு முக்கியமானது, முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்த நிலையில் அல்லாஹ்வை அஞ்சி வாழும்படியான முதலாவதாக எனக்கும் அப்பாவுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளை என்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பருக்கு தெரிய வருகிறேன். ஆதிகாலத்து மக்களுக்கு மத்தியில் சில அழகான வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. அது சில வார்த்தைகளாக மட்டும் இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாக அந்த வார்த்தை பிரயோகங்கள், வார்த்தைகள் இருந்திருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஜிஸாக்கள், அற்புதங்களை கொண்டுதான் ஜவாமிஉல் கலீம். கொஞ்சமாகத்தான் பேசுவார்கள், மிக குறைவாகத்தான் கலைப்பார்கள், ஆனால் அர்த்தமோ ஆழமான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும். அதற்கு கியாமத்து வரைக்கும் வர இருக்கின்ற கியாமத்தினால் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் வியாக்கியானமும் விளக்கமும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் விரிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்குள்ளி அற்புதங்கள் மறைந்திருக்கிறது. அதே போன்றுதான் பண்டைய காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு மத்தியில் சில அழகான வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. அதில் ஒன்று சொல்லுவார்கள், அல் ஜாரு கவுலத்தார். ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்னால் நீங்கள் வீட்டை மட்டும் பார்த்து வீட்டை வாங்கிவிடாதீர்கள், பக்கத்தில் வீட்டு காரணம் முதலாவது பார்த்து கொள்ளுங்கள். உன்னுடைய வீட்டுக்கு இருக்கிற பொருவதை, அந்த காணிக்கு இருக்கிற பொருவதை மட்டுமல்ல, அந்த கட்டுமானத்துக்கு இருக்கிற பொருவதை மட்டுமல்ல, அந்த வீட்டினுடைய அண்டை வீட்டு காரணம் வைத்துத்தான் அந்த வீட்டுக்குரிய பொருவதை நிர்ணயிக்கப்படும். அது விஜயாரம்தான் வீட்டுக்கு முன்னால் பக்கத்து வீட்டு காரணம், அண்டை வீட்டுக்காரர் யார் என்பதை நோட்டம் விட்டுக்கொள். அதே போன்று சொல்வார்கள், ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றோம், ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றோம், ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தாலும் ஒரு வியாபார நடவடிக்கைகளுக்காக ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் பண்டைய காலத்து அறிவியலுடைய ஒரு வார்த்தை இருந்தது, யாருடன் போகிறோம் என்பதை முதலாவது கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த பயணமாக இருந்தாலும் எந்த ஒரு தொலை நோக்கை, எந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த பயணத்தில் எங்களுடன் யார் இருக்கிறார்கள், யாரை நாங்கள் அழைத்துக் கொண்டு போகப் போகின்றோம், அல்லது யாருடன் நான் சேர்ந்து போகப் போகின்றேன் என்பதை நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரெண்டு வார்த்தைகளின் ஊடாக அந்த பிரயாணத்துக்கு தேவையான முழு புத்திமணிகளையும் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று இன்னொரு கருத்து சொல்வார்கள், அரபிமொழி இன்னொரு கருத்து, அதே உஸ்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கருத்து என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ஸஹீத் தஸ்ஹஜ், ஒரு சீரோவியான மனிதனை பக்கத்து வந்து காரணமாக ஆக்கிக்கொள், நீ வாழ்க்கையில் சீரோவியாக மாறிவிடுவாய். ஒரு சீரோவியான மனிதனை உன்னுடைய பக்கத்து வந்து காரணமாக நீ ஆக்கிக்கொள், அப்பொழுது உனக்கு சீரோவித்தனம் தானாக கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். எனக்கு அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் யாருடன் சேர்ந்திருக்கின்றேன், என்னுடைய பக்கத்தில் இருக்கிறாரன் யாரு, என்னுடைய நண்பர்கள் யாரு, நான் யாருடன் பார்த்து யாரை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்பதெல்லாம் வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதி. இன்னொரு புலவர் சொல்லுகிறார்கள், அவருடைய வீடு ஒரு தெருவு இருக்கிறது, மிக பொறுமதியான தெருவு, மிக பொறுமதியான இடம், அந்த இடத்திற்கு அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் பெரிய பணம் கொடுத்து வாழ்ந்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறுமதியான இடத்தில் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த வீட்டை அவர் திடீரென்று சொல்லி
ஒரு சொற்பமான காசிக்கு வித்துட்டார். மக்கள் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பித்தார், என்ன நீங்க மான்கட்ட உடைத்து விட்டீர்கள், இவ்வளவு பொறுமதியாக ஒரு உருட்டை இந்த சொற்ப கணத்துக்கு நீங்கள் விட்டு விட்டீர்களே என்று சொல்லி மக்கள் அவரை திட்ட ஆரம்பித்தார்கள். அந்த திருப்பின சந்தர்ப்பத்தில் அவர் அந்த மக்களுக்கு ஒரு பதில் சொன்னார், அந்த மக்களுக்கு ஒரு பதில் சொன்னார். நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன பதில் எங்களுடைய வீடுகள் எல்லாம் எழுதி ஒட்டப்பட வேண்டிய பதிலாக இருக்கும். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் எத்தனையோ பிக்சர்ஸ் படங்களையும் எத்தனையோ வார்த்தைகளையும் ஹதீஸ்களையும் நாங்கள் பொங்கல் வைத்திருப்பது போன்று எங்களுடைய படிப்பினை காண வேண்டி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வீடுகளிலே தொங்கலுக்காக மிகவும் பொறுமதியாக இருக்கும். அவர் சொன்னாரு, இரண்டு அறிவு சொன்னாரு, என்னை மக்கள் குறை சொல்லுகிறார்கள், நான் வீட்டை மிகவும் அற்பமான பணத்துக்கு விட்டு விட்டேன் என்பதாக. ஆனால் அவர்களுக்கு தெரியாது வீட்டுக்கு இருக்கிற மதிப்பு அந்த வீட்டை சுட்டி இருக்கக்கூடிய அண்டை வீட்டு காரணை வைத்து தான் வீட்டுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய வீட்டுக்கு கிடைத்த பச்சத்து வீட்டுக்காரர்கள் அவ்வளவு சீப்பானவர்கள், கொள்கை இல்லாதவர்கள், மனிதநேயமற்றவர்கள், சகோதரத்துவமற்றவர்கள், மக்களை மக்களாக பார்க்காதவர்கள், தனக்காக வேண்டி மட்டும் வாழக்கூடியவர்கள், பிறரை வாழ வைக்க விரும்பாதவர்கள் என்று சொல்லியெல்லாம் அவர் அதற்குள்ளே அர்த்தத்தை அடக்கி சொன்னாரே. ஒரு பக்கத்து வீட்டு காரணை வைத்துத்தான் அந்த வீட்டுக்கு பொறுமதி சொல்லப்படும், அந்த வீட்டுக்கு வெகுமதி சொல்லப்படும். எனவே அதை வைத்து நான் குறைத்து கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக யார் இருந்தார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் பார்த்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி அவர் பதில் சொன்னார். இதே போன்று இன்னும் இருக்கிறார் அல்லவா, இமாம் தபாஹரின் குமாரனை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு காட்டரவி அவருடைய வீட்டை விட்டு விட்டார்கள், ஒரு காட்டரவி அவரை விட்டளித்தார். கேட்டாங்க, ஏனப்பா விட்டளித்தாய்,
பேசி கரை தெரிய இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கிறீங்க, இதற்குரிய கருத்து இதற்குரிய
பின்னிருக்கிற மெசேஜ் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போட்டிருந்தா அவர்கள் சொல்ற வாரத்தில் தெரியுமா, எனக்கு இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு முஸ்லீம்களை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு இந்த வீட்டில் இதற்கு முன்னால் இருந்த பக்கத்து வீட்டுக்காக ஒரு முஸ்லீம், எந்த வீட்டுக்கு நேவராக இருந்தது முஸ்லீம், என் வீட்டை நான் செட் பண்ணி கொடுத்தது முஸ்லீம் இருக்கு, ஆனால் அவர் நடந்து கொண்ட முறையில நான் சமூகத்தையே விடை போட்டு விட்டேன். இதற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடாது. ஒரு மாலை சோத்துக்கு ஒரு மணி அரிசித்தான், ஒரு மணி சோறு தான் நாங்கள் சொல்லுவோம் சாம்பல் பார்ப்பது என்பதாக. 20 லட்சம் முஸ்லீம்களையும் அவர் விடை போடுவது ஒரு சில அற்பமானவர்களுடைய நடவடிக்கை கூடாதான். எனக்கு அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே, அப்படித்தான் உண்மையின் யதார்த்தமும் அப்படித்தான். என்னுடைய பக்கத்தில் இருக்கிறதாக யாரும் இருக்க வேண்டும், சொல்லுவதற்கு கூச்சமாக இருந்தாலும் உண்மையை சொல்வது கடமை என்று சொல்லுகிறேன். முஸ்லீம்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீமை பக்கத்து வீட்டுக்காரனாக ஆக்கிக் கொண்டு வாழ்வதை விடவும், ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவரை பக்கத்து வீட்டுக்காரனாக ஆக்கிக் கொண்டு வாழ்வது மிகவும் லேசானது, சிரேஷ்டமானது, அதே பிரச்சனைகள் அற்றது என்ற கருத்தை கனிமா சொன்னவர்களுக்கு கூட சொல்லக்கூடிய அரசுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இது யதார்த்தம், இது யதார்த்தம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பக்கத்து வந்திருக்கார்கள் என்றால் யாரு? இவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? குரான் இதை பற்றி மிக விரிவாக ஆழமாக பேசியிருக்கிறார். இந்த குறுகிய அரை மணி நேர ஜும்மாவை ஹுத்பா பிரசங்கத்தில் இதை விவரிக்க முடியும். குரான் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்து கொள்ளுங்கள், பெற்றோருக்கு துவா செய்யுங்கள், பெற்றோருக்கு நீங்கள் எப்பொழுது வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிஸாவில் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டு காரணை மூணாக பிரித்து சொல்லுகிறார். பக்கத்து வீட்டு காரணங்களை மூணாக பிரித்து அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுடைய சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறார். சொந்தக்காரன், சொந்த நானா, சொந்த தங்கச்சி, கசின்ஸ், அங்கிள்ஸ், சொந்தக்காரர்கள், எங்களுடைய சொந்தம், ரத்த உறவுகள் என்ற பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறார். அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையில் என்ன? அதை தனி அம்மா பேசியிருக்கிறார். இரண்டாவது, எந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சொந்தக்காரன் அல்ல, நான் துவாரி என்ற பக்கத்து வீட்டுக்காரன் தந்தி, ஆனா ரெண்டு பேரும் முஸ்லிம், நாங்கள் ரெண்டு பேரும் முஸ்லிம். பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறாரு, ஆனா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் சகோதரத்துவ கொள்கை அடிப்படையில் எனக்கும் அவருக்கு ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. இதையும் குர்ஆன் பேசியிருக்கிறார். மூணாவது ஒன்று இருக்கிறது, இன்னொரு சகோதரத்துவம் இருக்கிறது, அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை தற்பிரதியாக இருக்கக்கூடிய சகோதரத்துவம். பிள்ளைகளுக்கு படித்துக் கொள்கிறது, வீடுகளிலே தஃப்ஸீர் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய 36வது திருவசனத்தை எடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இதுல, இதுல என்ன இருக்குது? சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களை மூணாக பிரிக்க வேண்டும். மூணு வகையான பக்கத்து வீட்டுக்காரர்கள். முதலாவது வகையினர் யார் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்றே அவருக்கு மூணு கடமைகள் இருக்கிறது. நான் அவருக்கு செலுத்த வேண்டிய மூணு கடமை, ஒன்று என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் என்னை நம்பி வந்திருக்கிறார், இந்த வீட்டை வாங்குவதற்கு முன்னாலேயே என்னை பற்றி விசாரித்திருப்பார், என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்திருப்பார், என்னுடைய நம்பகத்தன்மையை பார்த்திருப்பார், என்னை பற்றி அவர் படித்திருப்பார், எனவே அவர் என்னை பார்த்துத்தான் இந்த வீட்டையும் வாங்கியிருப்பார். அன்புக்குரிய சகோதரத்தை தெரிய வந்து அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் முதலாவது. இரண்டாவது, அவர் முஸ்லீமாக இருக்கிறார், மாஷாஅல்லாஹ். அவர் முஸ்லீம், அவருக்கு ரெண்டு கடமை, அவருக்கு ரெண்டு கடமை. ஒரே பக்கத்து வீட்டுக்காரர், அவர் மாற்று வார்த்தை சார்ந்தவர், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு சிங்கள சகோதரராக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ சகோதரராக இருக்கலாம், ஏன் ஒரு யூத சகோதரனாக இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. ஒரு யூத சகோதரனாக இருக்கிறார், ஆனால் அவருக்கும் எனக்கும் இடையே கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம் கிடையாது, இரத்த உறவினுடான ஏற்பட்ட சகோதரத்துவம் கிடையாது. நானும் அவரும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவருடைய பக்கத்தில் விட்டு காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவும் ஒரே ஒரு உறவு தான், பக்கத்து விட்டு காரணம் என்ற உறவு. இரண்டாவது ஒரு இருக்கிறாரே, எனக்கும் அவருக்கும் இடையில் பக்கத்து விட்டு காரணம் என்ற உறவு இருப்பது போன்று நானும் அவரும் சகோதரத்துவத்தில், அதாவது கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம். நானும் கலிமா சொன்னவன், நானும் ஒரு முஸ்லிம், நானும் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், நானும் அவர் ஒரே எல்லாரையும் முன்னோக்கி தொடரக்கூடியவர்கள். எனக்கும் அவருக்கு இடையில் சுபஹானல்லாஹ் கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம் இருக்கிறது. அவருக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைகள் ரெண்டு. ஒன்று, பக்கத்து விட்டு காரம் என்ற அடிப்படையில் அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகள் செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எம்மாத்திரமோ இருக்கிறது, அந்த கடமைகளை நான் அவருக்கு செய்ய வேண்டும். மூணாவது ஒருவர் இருக்கிறாரே, பக்கத்து விட்டு காரணம் தான், முஸ்லிமும் தான், இரத்த உறவும் இருக்கிறது. இரத்த உறவு சொந்த தம்பி, எத்தனை பேர் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் நானா, பக்கத்து வீட்டுக்காரர் கசின்ஸ், பக்கத்து வீட்டுக்காராக்கள் உம்மல வகையில் வந்த சொந்தக்காராக்கள், வல்ல கணக்கில் பேசுறது, வல்ல கணக்கில் பேசுறதில்லை. தௌபாக்கள் செய்யலாம், மன்னிப்புக்கள் கேட்கலாம், அல்லாவிடத்தில் வந்தாடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படிப்பட்ட உறவுகளை பகைத்துக் கொண்டு, பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்கள் முஃமினீன்கள் அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை இன்னும் படிப்போம். வல்லாஹி லா யுஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபை எழுப்பி சொன்னார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹு மீது ஆணையாக சத்தியம் செய்கிறார், இது என்னுடைய சத்தியத்தை போன்ற பரிகாசமான சத்தியம் அல்ல, இது கலாச்சார அடிப்படையில் வந்த சத்தியம் அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்கிறார்கள், ஆணையாக அவன் முஃமினாக மாட்டான், அவன் முஃமினாக மாட்டான். நீங்க எப்படியும் உங்களை முஃமினாக சித்தரித்துக் கொள்ள முடியும், முஃமினாக சித்தரித்துக் கொள்ள முடியும். உங்களை சென்று சொல்லி அடையாளம் இருக்கிறது, உங்களை சென்று சொல்லி ஒரு உறுப்பு இருக்கிறது, உங்களை சென்று சொல்லி ஒரு வகையான வெளி தோற்றத்தை நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் சமுதாயம் தாக்கி மதியா சொல்கிறார்கள், முப்பினாக மாட்டான் சொன்னார்கள், மூன்று முறை திருப்பி திருப்பி சொன்னார்கள். சபையில் இருந்த சகாபாக்கள் நிப்பாட்டை வார்த்தைகளை இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை விளங்குங்கள். சில சந்தர்ப்பங்களில் இந்த ஹதீஸை நாங்கள் வாசித்து இருப்போம், நாங்கள் கேட்டு இருப்போம், அது காலோட காலாக போயிருக்கும். அன்புக்குரியவருடைய சகோதரத்தை பெரியவர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். சொந்தமாக என்ன சொன்னார்கள், அல்லாஹி லா யுஃமினு ஜாருஹு லா யஃமனு ஜாருஹு மவாத்தஹு, யாருடைய கெடுபுடிகளில் இருந்து அவனுடைய பக்கத்தில் வீட்டு காரனுக்கு அச்சம் பாதுகாப்பு கிடைக்கவில்லையோ அவன் ஒரு மூமினாக இருக்க மாட்டான். சொன்னால் எந்த வகையான ஆபத்துக்கள், அது வாடையால் வரக்கூடியதாக இருக்கலாம், பேச்சால் வரக்கூடியதாக இருக்கலாம், செயலால் வரக்கூடியதாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அடிப்படையில் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு இல்லை என்றிருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஒரு முஃமினாக இருக்க முடியாது, அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவருடைய சகோதரரே, இந்த ஹுத்பா பிரசங்கத்தை பற்றி யோசிக்கிறீர்கள், என்ற வாக்கியம் பற்றி நான் யோசிக்கிறேன், உங்களோட வாக்கியம் பற்றி நீங்க யோசிப்போம், என்ற பக்கத்து விட்டு காரணத்தில் எனக்கு விளைந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, நான் எப்படி அவரை சமாளிக்கிறேன், நான் எப்படி அவரை நடந்து கொள்கிறேன். மேலும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மா ஜால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சந்தித்தும் பொழுதெல்லாம், என்னை சந்தித்தும் பொழுதெல்லாம் பக்கத்து விட்டு கார்வை கொண்டு எனக்கு வசியத்து செய்வார்கள். இதெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள். மா ஜால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜா, பக்கத்து விட்டு காரை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வசியத்து செய்வார். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். பக்கத்து விட்டு காராத்துறை விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் எனக்கு என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நசீஹத்து வசியத்து செய்வார். நான் பயந்து விட்டேன், நான் பயந்து விட்டேன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சது, எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சது, இதை இப்படி சொல்லி 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 வசியத்து செய்து 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 ஒரு கட்டம் வருமோ தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் மௌத்தாகிவிட்டால் பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் அனந்தவர் சொத்துல பங்கு விட்டு சேரும், அனந்தவர் சொத்துல பங்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் வாப்பாக்கு பங்கு இருக்கிறது, உம்மாவுக்கு பங்கு இருக்கிறது, மனைவிக்கு பங்கு கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்பது போன்று ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அனந்தர சொத்தில் ஒரு பகுதி பக்கத்து வீட்டு காரணத்துக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுமோ தெரியாது என்று எண்ணுற அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டு காரணத்தை பற்றி பேசினார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? உதவி கேட்டால் உதவி செய்ய வேண்டும் வீட்டை கொஞ்சம் சீர் செய்ய உயர்த்தி கட்டுவதற்கு, இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறதுக்கு, இன்னொரு சட்ட விசத்திரத்துக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டான். இப்ப வீட்டை நீங்க கட்ட போறீங்கன்றால் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு நாளும் உன்னுடைய வீட்டை உன்னுடைய பவுண்டரியை தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் கொண்டிருந்த காத்து நின்று விடும், காத்து நின்று விடும். வீட்டை கட்டுவதற்கு முன்னால், அந்த சிகரை உயர்த்துவதற்கு முன்னால், இன்னொரு புலோர் இருக்கிறதுக்கு முன்னால அவர்கிட்ட போய் கொஞ்சம் கரைத்து, எனக்கு ஒரு வீட்டை கொஞ்சம் பெருசாக்கிக் கொள்ள வேண்டும், மகளுடைய கல்யாணமும் வருகிறது, பிள்ளைகள் திருத்து விட்டார்கள், இன்னொரு அறையில எல்லாரையும் ஒரே அறையில் படுக்க வைக்க முடியாது, இந்த கட்டி கொண்டால்தான் நல்லம், எனவே நான் இந்த வீட்டை கொஞ்சம் உயர்த்தினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், உங்களுக்கு காத்தோட்டம் இல்லாமல் போகும், என்பதை நான் உணர்கின்றேன், ஆனாலும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய மனசை வென்று கொண்டு செய்யென்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். என்ன அழகான மார்க்கம், என்ன அழகான மார்க்கம். ஏந்த உருட்டல் நேர்த்துவதற்கு நான் யார்கிட்ட கேட்க வேண்டும், இல்ல பக்கத்தில் வீட்டுக்காரர்கிட்ட கேட்க வேண்டும். அதுதான் என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்த அழகான தண்ணி, அழகான உதாரணம். ولا يستطيل عليه بالبناء وقد يهجم الريح عليه الا باذنه او كانه يتركوه او تلقى كيف விஷயத்தை சொல்லி எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை அதுக்கு தங்கிட்ட கத்துக்கிட்டே சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய உதய சகோதரர்களே, என்ன அழகான மார்க்க, என்ன அழகான இஸ்லாம். எங்கட தன்மை இப்படி, நாங்கள் யாரு பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய அவசர தேவை, அவருடைய மகன் அறுவை சிகிச்சைக்காக வேண்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்காக வேண்டி வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். குழந்தையுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை விற்க போறார்கள். பக்கத்து வீட்டுக்காரரோ கோடீஸ்வரராக இருக்கிறார்கள், அவருடைய பணம் அவருடைய செல்வம் அவருடைய வசதி அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய அந்த மனிதர் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த வீட்டில் நிற்க போறார்கள். நான் சொல்லக்கூடிய விடயத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்ப எங்கள்கிட்ட இருப்பாங்க சில மனிதர்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த கட்டத்தையும் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நன்றாக தெரிந்த இந்த வீட்டை எந்த வரைக்கும் கேட்டாலும் தருவார்கள் என்று சொல்லி மில்லியன்ஸ் வீட்டில் இருக்கிறது, கையில கோடிகள் இருக்கிறது. இப்ப ஒரு புரோக்கர் வந்து சொல்றாரு, நல்ல ஒரு சந்தர்ப்பம், மாடு படுக்கும், நிச்சயமாக படுக்கும், ஆனால் அல்லாஹ் உங்களையும் படுக்க வைப்பார், மறந்து விடாதீர்கள். மற்றவருடைய கஷ்டத்தில் கூதற்காய போக வேண்டாம், மற்றவருடைய கஷ்டத்தில் சுவர்க்கத்தை தேடிக் கொள்ளுங்கள். மற்றவருடைய நெருக்கடியில் தரவுடைய சுவர்க்கம் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். பொத்தர் வந்து சொல்றாரு, மகன் அன்பின் பண்ணிருக்கிறேன், சேர்ந்து செய்யணும், வீட்டு அவசரமாக போனோம், இதை வாங்குறதுக்கு யாரும் இல்லை, என்ன விட கழிச்சாலும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. முஸ்லிமாகத்தில் போய் பத்துவா கேட்டுக்கொள்ள முடியும் உங்களுக்கு. அவர்களே சொன்னாரே, நான் அவர்களே சொன்னேன், ஏன் நான் சொன்ன விலைக்கு தந்துட்டாரு, இது என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கேட்க முடியும். அங்கிருக்கிற புத்தி இருக்கிற பத்துவா கேட்க வேண்டாம், உன உள்ளத்தில் கேட்டு பாருங்க, நான் செஞ்சது சரியா. நீங்க ஒரு மனிதனாக இருந்தால், முஸ்லிமா இல்ல, நீங்க ஒரு மனிதனாக இருந்தால், உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய மனிதனாக இருந்தால், நான் நிறுத்தி ஒன்றும் சொல்லியிருக்கிறேன், சிங்கத்துடைய குணத்துடன் மனிதனாக வாழக்கூடியவன், பாம்புடைய குணத்துடன் மனிதனாக வாழக்கூடியவன் நம்ம எம்மாத்திரமோ மக்கள் இருக்கிறார்கள். நீங்க ஒரு மனிதனாக இருந்தால், குறைந்தபட்சம் ஒரு மனிதனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தில் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களை மகனுக்கு சுயனம் என்று கேள்விப்பட்டேன், நீங்க வீட்டை விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவசரப்பட்டு வீட்டை விற்க வேண்டாம், நல்ல ஒரு விலைக்கு வீட்டை விற்று உங்களுக்கு இத விற்க ஏதும், இப்ப நான் உங்களை வீட்டுடைய நீடை எனக்கு தாங்க, நான் வச்சுக்கொள்வேன், உங்களுக்கு தேவையான பணத்தை இப்ப உங்களுக்கு தாரேன், ஈஷா அம்மா உங்களோட மகன் தேவையெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு மந்தத்துக்கு பிறகு, மார்க்கெட் நல்லதாக வாரத்துக்கு பிறகு, இதை நல்ல ஒரு விலைக்கு விட்டுட்டு ஏத காசை எடுத்துக்கொண்டு உங்களோட காசை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். இது ஒரு மனிதனாக பிறந்த ஒருவருடைய குணம், இது மனிதன் அவனுக்கு உதவி செஞ்சிருந்தார். ஆனா பெரிசா அவங்களுக்கு செய்ய இல்லை, பெரிசா அவங்களுக்கு கொடுக்க இல்லை, வாரி வளர்க்க இல்லை, தர்மம் செய்ய இல்லை, அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு விலைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இவர் உதவி செஞ்சாரு. அல்லாஹ் குறைஞ்சபட்சம் அப்படிப்பட்ட ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பார்கள். இரண்டாவது கட்டம் யார் தெரியுமா, ஒரு முஸ்லீமாக இருந்தார், பெரிய ஈமான்தாரி அல்ல, பெரிய அல்லாஹ்வுக்கு பெரிய ஹஜ்ஜி உம்ரா அப்படி எல்லாம் செஞ்சவர் அல்ல, சமூகத்தில் பெரிய பேரும் இல்ல, ஒரு சாதாரண மனிதர். அவர் போய் சொன்னாரு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்மையான விலை ஒரு 10 மில்லியன் வரும். சரி, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கிறேன், இந்த வீட்டை விசாரப்படுத்திக் கொள்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 15 மில்லியன் தாரேன், உங்களோட மகன் வேலையை முடிச்சுக்கொண்டு நீங்களும் ஒரு இடத்தை வாங்கிக்கொண்டு சொல்லி அவருக்கு அப்படியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அம்மா அவளுக்கு அருள் செய்வாங்க. நல்ல குணம் என்ன தெரியுமா? அம்மா அந்த கூட்டத்தில் என்னைய முறையை சேர்த்து தெரியுமா? அவர் போனாரு, என்ன வாப்பா உங்களோட புள்ள வேற எந்த புள்ள வேறையா? இதே நோய் அம்மா ஏண்ட பிள்ளைக்கு தந்திருந்தா நான் என்ன செய்வேன்? ஒன்று பணம், நீங்க வீட்டில் இருக்கிறதும் இல்லை, இந்த இடத்தை விட்டு மாறுறதும் இல்லை, உங்களோட பக்கத்தில் வச்ச காரணமாக நான் இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். போனாரு, ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டினாரு, கைக்கு பணத்தை கொடுத்தாரு, திரும்பி வந்தாரு. அல்லாஹ் இந்த செயலை ரகசியமாக செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்துல பேரன் பேசுவோம், அல்லாஹ்விடத்துல பேரன் பேசுவோம். என்ன பேரன் பேச போறீங்க? யாருவா ஒருத்தருக்கும் தெரியாம இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை செஞ்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு குடுக்கல் வாங்க செஞ்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய என்று சொன்னா அந்த குகைக்குள்ள போய் 3 பேர் தங்கம் கொண்டாகவே அவர்களுக்கு அந்த குகையுடைய கண்ணை விசாலப்படுத்தி கொடுத்தது போன்று அம்மா எனக்கும் விசாலப்படுத்தி தருவார். அந்த கூட்டத்தில் அம்மா இன்றைய குறைவாக வைப்பார். மற்றவருடைய கஷ்டத்தில் மூலம் தாங்க வேண்டாம். சொல்லமாக நிகழ்த்தைவாக சொல்லுகிறார், வீடு கட்ட போறீங்களா? பக்கத்திலிருக்கிறாருடைய காத்தை தரிக்கலா? இல்லை, உன் வேலையை நிறுத்தி அவற்றுக்கு அனுமதிக்கிறது. இன்னும் சொல்றாங்க சமபாக சொல்றேன், உங்கள்ட வசதி இருக்கிறேன், அடுத்த ஒரு காரணம் ஒரு புருஷ் மார்க்கெட் வாங்கி கொண்டு கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, உங்களோட ஊட்டுக்கு மட்டும்தான் கொண்டு போகணும். உனக்கு சாப்பாட்டையும் தந்தார், சாப்பாட்டுக்கு மேல பொருட்களையும் சாப்பிடுறதுக்கு வசதியை தந்திருக்கிறார், எனவே அவருக்கு வாங்கி கொடுத்தது. அப்படி இல்லை, பயிர்தான் தப்பாரு, அப்படி வாங்கி கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, ஏதோட்டுக்கே நான் வாங்கி கொண்டு போறது 2 மாசம் கொடுக்கத்தான், 3 கிழமை கொடுக்கத்தான், அப்பப்பொழுது வசதி கிடைக்கும் பொழுதுதான் ஒரு அப்பகையோ ஒரு தொடங்கையோ வாங்கி கொண்டு போவேன், எனக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்லை. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைலம் தஃஅலு ஃபதுல்ஹா சிர்ரன், நீ அப்படி வாங்கி கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, பக்கத்து வீட்டு காரணத்துக்கு தெரியாம எடுத்து கொண்டு போ, தெரியாம கொண்டு சாப்பிடு, தெரியாம சாப்பிடு. இந்த ஹதீஸை படிக்கும் போது யோசனை வந்துச்சு, எங்களை வீட்டுக்கு வரக்கூடிய ஊட்டல வரக்கூடிய முன்சிபல் எம்ப்ளாயிஸ், நாங்க வீடுகளில் சாப்பிட்டு வீசக்கூடிய தூரியல் அவங்க தோல் இருக்கிறேன், இது அந்த வாழ்வு யாரு, இதை கொண்டு போக வாழ்வு யாரு, அவருடைய மனம் என்ன சொல்லும், அவருடைய மனம் என்ன சொல்லும்? வாழ்க்கையை தத்துவமாக பார்க்க வேண்டாம், வாழ்க்கையை யதார்த்தமாக பாருங்கள். இந்த 10 தூரியங்க வாங்கினேன், இந்த 10 தூரியங்க அவருடைய தோலையை எடுத்து வரக்கூடியவன் நாளைக்கு முன்சு வந்த வேலை செய்யறவங்க அவர்களுக்கு ஒரு தூரியங்க வாங்கியிருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள்? அவங்க சொல்லத்திலே சொல்லாம இருக்கத்திலே இதுதானே சல்லல்லாஹுவின் காட்டி தந்த மார்க்கம், இதுதானே சொல்லி தந்த மார்க்கம். சொல்லி சொன்ன சொல்லிக்கொண்டே போறாங்க, நேரம் இருக்கிறதில்ல, நேரம் இருக்கிறதில்ல, வாழ்க்கையை வாழ்க்கையாக யதார்த்தமாக பாருங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தெரிஞ்சிருந்தே பக்கத்தில் இருந்து காரணத்தை செய்யக்கூடிய கடமைகளை மாத்திரம் வாங்க. சல்லல்லாஹுவின் சஹாபி கேட்கிறார், பெரும் பாவம் காலம், ரமலானுடைய காலம் பள்ளிவாசலுக்குள்ள பள்ளிவாசலுடைய மகத்துவம், காபா ஆலயத்துடைய மகத்துவம் என்று சொன்னது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு நேமிப்பது. பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் பிறந்த குழந்தையை வயிற்றில கரு தரித்ததற்கு பிறகு வறுமையை பயந்து அந்த குழந்தையை கொலை செய்வது இரண்டாவது பாவம். மூணாவது சொன்னார்கள் பக்கத்து விட்டு காரம் உடைய பெண்களுடன் நிகழ்ச்சாலம் செய்வார். ஒன்னு நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்வார். நம்பி எம்மாத்திரமோ சகோதரர்கள் பக்கத்து விட்டு காரம் வெளியே போகும் வரைக்கும் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நியாயப்படுத்திக் கொள்ள முடியும், நாங்கள் செய்யுங்க. அங்கிருந்து போல் வந்துச்சு, அவங்க தான் கூப்பிட்டாங்க. என்ன செய்ய சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் சொன்னதல்ல, சர்தாரி ஆலத்தாஜு மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதே. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவை பெண்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி, பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மானம் நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். இது ஒரு நிறுத்த தலையங்கம், படித்து முடிக்கிற தலையங்கம். நான் எழுதிக்கொண்டு வந்ததை உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டு வந்த விடயங்களில் ஒரு பத்து விதத்தை தான் சொல்லியிருக்கேன். 90 விதமான விடயங்கள் சொல்லுவதற்கு எங்கி இருக்கிறது. எனவே அங்கு கூறியவர்களே, வாழ்க்கையில் ஒரு நடைமுறை விஷயமாக வாழ்ந்துவிட்டு நம்மை கல்லா போதை கூறியிருக்கிறோம். வாழ்க்கையில் வெறுமனை விவாதத்துகளாக மட்டும் பார்க்க வேண்டும், தொழுகையாக மட்டும் பார்க்க வேண்டாம், ஹஜ்ஜாக மட்டும் பார்க்க வேண்டாம், தானதர்மமாக மட்டும் பார்க்க வேண்டாம், தாவத்தாக மட்டும் பார்க்க வேண்டாம், ஜிஹாதாக மட்டும் பார்க்க வேண்டாம். வாழ்க்கையை ஒரு அங்க சம்பூர்ணமான உண்டாக வியாபாரத்தில் எப்படிப்பட்ட இஸ்லாம், பக்கத்து விட்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட இஸ்லாம், நண்பர்கள் எப்படிப்பட்ட இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாத்துடன் வாழ்ந்து மறைய அல்லாஹ் துணை புரிவானார், சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானுடைய பாவங்களை மன்னித்தருவாய், பெற்றோர்களை கபூல் செய்வாய், மண்டலைகளை அவர்களை பிரகாசமாக நோய் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாய், சரீர சுகத்தை நசீபாக்குவாய், நாட்டை பாதுகாப்பாய், நாட்டுடைய உரிமையை பாதுகாப்பாய், முஸ்லீம்களை தலையிலிருந்து வாழ வைப்பாய், இன ஐக்கியத்துடன் வாழ வைப்பாய். وآخر دعوانا